புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா நம்மளுடைய தமிழக காவல்துறையில பொருளாதார குற்றப்பிரிவு கடந்த 1999 தொடங்கப்பட்டிருக்குங்க. பொதுவா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முதலீடு தொகைக்கு அதிகமா வட்டி தருவதா சொல்லி மோசடி செய்யப்படக்கூடிய வழக்குகளை மட்டும்தான் இந்த பொருளாதாரம் சார்ந்த குற்றப்பிரிவு போலீசாரால விசாரிக்கப்பட்டு வருது. தமிழ்நாடு காவல்துறையில பொருளாதார குற்றப்பிரிவு அப்படிங்கிறது 3 பிரிவுகளா கொண்டிருக்கு. மொத பிரிவு வணிகவியல் குற்ற புலனாய்வு பிரிவு, 2வது சிலை திரட்டு தடுப்பு பிரிவு, 3வது பொருளாதார குற்றப்பிரிவு அல்லது நிதி நிறுவனங்கள். இந்த மாதிரி கால வரிசைப்படி 3 அலகுகளா வெவ்வேறு காலகட்டத்துல தோன்றிருக்கு. ஆனா பொதுமக்களுக்கு இந்த பொருளாதார குற்றப்பிரிவு பத்தி நிறைய தகவல்கள் தெரியவே தெரியாது. இன்னைக்கு வந்த நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி பொறுப்பு திருமதி டி.கே. லில்லி கிரேஸ் அவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லில்லி கிரேஸ், காவல்துறை கண்காணிப்பாளர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான பொருளாதார குற்றப்பிரிவு.
மேடம், இப்போ இந்த பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் முதல்ல சொல்லுங்கள் மேடம்.
அதாவது ஜென்ரலாகவே நமக்கு வந்து பொருளாதாரம், எக்கனாமிக், பணம், இந்த மோசடி செய்கிறது எல்லாத்துக்குமே வந்து இந்திய தண்டனை சட்டம் நம்ம சொல்கிறோம். அதில் வந்து 406, 420 இந்த 2 செக்ஷனில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான குற்றங்கள், ஏமாற்றுவது. இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பெரிய பெரிய நிதி நிறுவனங்களில் வந்து பணத்தை போடுறாங்க, போட்டுட்டு அதை திருப்பி கிடைக்காம ஏமாந்து போய், இல்லைன்னா அந்த சீட்டு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த போட்டு ஆனால் அந்த பணம் திருப்பி வராமல் அவங்க ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவங்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு 1997 தமிழ்நாடு முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சட்டம், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற முதலீட்டாளர்கள் பொதுமக்கள் அவர்களுடைய நலனை பாதுகாக்கும் நோக்கில் தமிழ்நாடு முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு 1997 இயற்றுது. அதுக்கப்புறம் 2000 இதுக்காக நாங்கள் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு என்று ஒரு தனி பிரிவு உருவாக்கப்பட்டது.
மேடம், இப்போ வந்து பொதுமக்களோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுங்கிற பட்டத்தில் நம்ம காவல்துறை அணுகிறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு வந்து அங்கே விசாரிக்கப்படுது, தீர்வு காண்றாங்க, இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. இப்போ நம்ம இந்த பொருளாதார குற்றப்பிரிவு அப்படிங்கிற வகையில் இதை வந்து எங்கே வந்து புகார் கொடுக்கப்படணும், என்ன யாரை தொடர்பு கொள்ளணும், என்ன மாதிரி செயல்களை இதற்கு வழிநடத்துறதுக்கு என்ன விஷயங்கள் வந்து அரசு சார்பாக வந்து செய்யக்கூடியதாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
எஸ், இப்போ இதோடைய தலைமை அலுவலகம், பொருளாதார குற்றப்பிரிவோட தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குது, அசோக் நகரில். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பொருளாதார குற்றப்பிரிவுக்கு என்று தனி அலுவலகம் இயங்கி வருது. பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தான் ஏமாற்றப்படும் போது ஃபஸ்ட்டு அவங்க லோக்கல் ஸ்டேஷன், நீங்கள் சொன்னீங்களே காவல்துறை, அங்கே தான் போகணும். 3 crore கீழே இருந்ததுன்னா அந்தந்த மாவட்டங்களிலேயே நமக்கு வந்து கேசஸ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு பணத்தை வந்து பெற்றுத்தர ஏற்பாடு செய்வாங்க. 3 crore அதிகமாக போகிற பெரிய பெரிய வழக்குகளை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு நாங்கள் பண்ணிட்டுறோம். ஸோ அனைத்து மாவட்டங்களிலுமே பொருளாதார குற்றப்பிரிவுக்குன்னு ஒரு அலுவலகம் இயங்குது, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது.
புகார் கொடுக்கணும் அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள காவல்துறையிலே கொடுக்கணுமா, இல்லை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அது மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கா, எப்படி வந்து இதை முதல் நடவடிக்கையாக என்ன செய்யணும் மேடம்?
எப்போவுமே நான் பொதுமக்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு அருகாமையில் உங்கள் ஏரியாவில் காவல் நிலையங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கனாலே அதோடைய தன்மையை பொறுத்து அவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு 30 lakh கீழே இருந்தால் அந்தந்த காவல் நிலையங்களிலேயே ஆய்வாளர்களை விசாரித்து அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதற்கு மேலே அதிகமாக போச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் இதுக்குன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச், மாவட்ட குற்றப்பிரிவு இருக்குது, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் அவங்க அந்த கேசஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதற்கும் மேலே, அதாவது ஒரே ஆளே 3 crore கிடையாது, நிறைய மக்கள் ஏமாந்து போய் அதோடைய டோட்டல் வால்யூம் 3 crore அதிகமாக போகிறப்ப பொருளாதார குற்றப்பிரிவு நாங்கள் வந்து அங்கே வரோம். இதில் வந்து இதுக்குன்ற அந்த பிரத்யேகமான அந்த சட்டத்தை பயன்படுத்தி வழக்கு தொடர்வோம்.
மேடம், இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல நம்பி ஒரு கூட்டாக நிறைய மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு நிதி நிறுவனமோ இல்லை அதிக வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற வகையிலையோ, இது மாதிரி பணமெல்லாம் முதலீடு செய்கிற காலகட்டத்திலேயே இருக்கட்டும், இல்லை பல்வேறு ஒரு நிறுவனங்கள் மூலியமாக பணத்தை வந்து நிறையா டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஏமா படுறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வழக்கை வந்து எந்த மாதிரி பதிஞ்சு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து மீண்டும் பணம் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு மேடம்?
இப்போ நமக்கு இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சட்டம்ங்கிறது ஒரு அருமையான சட்டம். நார்மலாக வந்து பெட்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா பணம் திருப்பி தராமல் சீட்டிங்கன்னா காவல்துறைக்கு என்ன மாதிரியான அதிகாரம்னா நாங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், பண்ணி அந்த குற்றவாளியை வந்து கைது செய்வோம், அதுக்கப்புறம் நாங்கள் சார்ஜ் ஷீட்டு நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து செக்ஷன் 3 அதுபடி வந்து நம்ம இந்த குற்றவாளிக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் வந்து பறிமுதல் செய்கிற அதிகாரம் வந்து இருக்குது. செக்ஷன் 6 படி வந்து டு ஃப்ரீஸ், அவங்களுடைய பொருட்களை வந்து சீஸ் பண்ணவும் ஃப்ரீஸ் பண்ணவும் வந்து காவல்துறையினருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபடியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரியான குற்றவாளிகளுடைய சொத்துக்களை எல்லாம் கண்டறிந்து அதை வந்து அரசு உடைமையாக்கி அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து அதுக்கான ஒரு ஆர்டர் வாங்கி வருவாய்த்துறையினர் மூலமாக மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையிலான ஒரு அலுவலர் மூலமாக அந்த சொத்துக்களை விற்று அந்த பணத்தை எடுத்து முதலீட்டாளர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறோம். இப்போ இது நான் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு லைனில் சொல்லிட்டேன், பட் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். இப்போ ஃபஸ்ட்டு இவங்களுடைய எங்கெங்கே சொத்துக்கள் இருக்குது என்பதை கண்டறிதல் என்பது இப்போ நம்ம வந்து ஐஜி பதிவுத்துறை அவங்க மூலமாகவோ இல்லைன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பதிவாளர்கள் சார் பதிவாளர்கள் கிட்ட இருந்தோ அந்த நம்மளுடைய அந்த டீட்டெயில்ஸை வாங்குகிறோம். அப்புறம் வருவாய்த்துறையினர்கிட்ட இருந்து அவங்களுடைய நில பதிவேடுகள் வருவாய் ஆவணங்கள் அவங்க வச்சுருப்பாங்க, இப்போ நம்ம அதை வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து தொகுத்து இதை வந்து அரசுடைமையாக்கிறதுக்காக நம்ம வந்து எங்களுடைய உயர் அலுவலர்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அந்த அரசுடைமையான ஒரு ஜிஓ சொல்லுவாங்க, அது ஒரு நம்பர் ஆன பிறகு அது வந்து அப்போ தான் வந்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அவங்க அந்த ஜிஓவை பாஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதுக்கான ஆர்டரை வந்து இப்போ இதுக்காக நீதிமன்றங்கள் வந்து பிரத்யேகமாக இருக்குது. இந்த டான்பீட் ஆக்ட்னு சொல்கிறோம், இதுக்கான நீதிமன்றங்கள் 3 இடங்களில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர் அண்டு மதுரை. இப்போ இந்த 3 இடங்களில் இருக்க நீதிமன்றங்களில் வந்து கோர்ட்டில் வந்து அவங்க ஆர்டர் வாங்கி சேல் ஆர்டர்னு சொல்லுவோம் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஏலத்தில் வந்து அதை விற்று அந்த பணத்தை எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக நீண்ட ஒரு செயல்பாடாக இருக்குது. இப்போ இந்த பொதுமக்களுக்கு இங்கே காவல்துறை கண்காணிப்பாளராக காவல்துறையின் சார்பாக என்ன நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம நாங்கள் வந்து உங்களுக்காக தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நீங்கள் ஏன் ஏமாறணும், ஏமாந்து எதுக்கு எங்கள் கிட்டே வரணும்? இப்போ இந்த கேசஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படி கூட வந்து எப்படி நம்புகிறாங்க மக்கள்னு சொல்கிற மாதிரி.
காவல்துறையினர் வந்து மக்களுக்கு வந்து எத்தனையோ உதாரணங்களுக்கு எடுத்துக்கூறியும் எத்தனையோ வகையான விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தி வந்து உங்களுடைய பணத்தை வந்து சரியான வழிமுறையில் வந்து டெபாசிட் செய்கிறதா இருக்கட்டும் எது செய்கிறதா இருந்தாலும் நல்லாக யோசித்து இதை வந்து சரியான வழிமுறையில் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து அறிவுறுத்துகிறாங்க. அதே நேரத்தில் வந்து மக்கள் வந்து எத்தனை தான் செயல்கள் காதால் கேட்டாலும் கண்ணால் பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதே செயல்களை வந்து செய்கிறாங்க. இப்போ பொருளாதார குற்றப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் அப்படிங்கிற முறையில் பொதுமக்களுக்கு என்ன தகவல் சொல்ல வரீங்க மேடம்? அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து அறியும் விதமாக என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறீங்க மேடம்?
ஒரு துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ எல்லா இடத்துக்குமே நாங்கள் போய் அப்புறம் இதே மாதிரி இப்போ ரேடியோ இதன் மூலமாகலாம் வந்து நாங்கள் நிறைய விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்திட்டு வரோம். ஏன்னு கேட்டால் வந்து வருமுன் காப்பது தான் நலம். பணத்தை வந்து போட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்காக காவல்துறை இருக்குது நீதிமன்றங்கள் இருக்குது பணத்தை பெற்றுத்தர எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டாலும் அந்த இடத்துல நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ அவஸ்தப்படணும்? அப்போ இந்த பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல முதலீடு செய்து ஏமாறுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம அவங்களை உணர்த்துறோம். பேராசைன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து எப்படியாவது நம்மளுடைய பணத்தை வந்து இவங்க ரெட்டிப்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதற்காக தான் வந்து நமக்கு வந்து பேங்க்ஸ் இருக்குது, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது, அதோடைய வட்டி வந்து மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஒரு ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப கவர்ச்சிகரமாக, இந்த 12% அதுதான் ஹையஸ்ட்டு, இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வட்டி தராங்கன்னு சொன்னாங்கனாலே நம்ம வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அவ்வளோ வட்டி தரது சாத்தியமா? கொஞ்சமாக வந்து நம்ம மூளையில் வந்து கேள்விகள் கேட்கணும். அது வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற கேசஸில் 100,000 போட்டால் அடுத்த வருஷம் 2,00,000, எந்த தொழிலில் அவங்க முதலீடு செய்தால் இப்படி டபுள் ஆகும், அது வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இந்த MLM சொல்கிறாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இத்தனை பேரை சேர்த்து விட்டிங்கன்னா இவ்வளோ இது இவ்வளோ இது, இந்த மாதிரி என்ன தொழில் பண்ணாதான் அவ்வளோ பெனிஃபிட்ஸை அவ்வளோ பயன்களை அவங்க வந்து கொடுக்க முடியும். அவங்க இனிக்க பேசும்போது நம்பகத்தன்மையுடைய தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த வலையில் நம்ம விழுந்துடவே கூடாது. ஒரு நிமிடம் நம்ம நிதானித்து யோசித்தோன்னா நம்மளே எந்த தொழில் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட் வரும், இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எந்த தொழிலையுமே அவ்வளோ ப்ராஃபிட் வராது. அப்போ எப்படி இந்த கம்பெனிலாம் இவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இதில் என்னென்னா, நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய சொல்லியிருக்கேன், மொத ஒரு 100 பேர் இல்லைன்னா மொத சர்க்கிள், ஃபஸ்ட்டு சர்க்கிள், அவங்களுக்கு வந்து இவங்க கரெக்டாக அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே, நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு நான் தான் அந்த கம்பெனி நடத்துகிறேன், 100,000 எனக்கு போட்டுறீங்க, நான் 1 வருஷம் கழித்து உங்களுக்கு 2,00,000 கொடுத்துட்றேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. ஏன்னா உட்காந்த இடத்துல 1,00,000 டபுள் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் உங்களுடைய நீங்கள் யார் யாரெல்லாம் அன்பு செய்கிறீர்களோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க, உங்களுடைய அக்கா தங்கச்சியிலேருந்து இப்போ போடு பணம் இப்போ 2 வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து ஏஜென்ட்டுகளாக மறைமுகமாக, இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, இவங்க வந்து அந்த அம்பாசிடர்ஸாக தூதுவர்களாக அந்த நிறுவனங்களுக்கு செயல்படுறாங்க. யாருன்னு கேட்டால் முதலில் பயன்பெற்றவர்கள், அவங்க போய் நிறைய பேருக்கு சொல்கிறது, அப்புறம் அவங்கள பார்த்து அது ஒன்று ஒரு வகை. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நிறுவனத்தில் சேர்றவங்க இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லாம் அவங்களுக்கு அந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் கார் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கவன் திடீர்னு அவன் காரில் போனால், ஏ அந்த நிறுவனத்தில் பணம் போட்டான், கார்லாம் வாங்கிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான், அப்போ அது பெரிய இதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் சேர்றது. அப்போ இனிஷியலாக அது எல்லாமே சரிவர இயங்குற மாதிரி நம் கண்களுக்கு தோன்றும். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் அதிகம் பேர் முதலீடு போடுறப்ப அதையெல்லாம் எடுத்துட்டு ஒன்று அவங்களே வந்து நிறுவனத்தை நடத்துகிறவங்களே மோசடி செய்து ஓடிடுறாங்க, இல்லைன்னா அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாமல், ஏன்னா இது வந்து வாய்ப்பில்லாத விஷயம், எந்த மாதிரியாக அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாமல் அது வந்து நிதி நிறுவனங்கள் நஷ்டமடைந்து இதனால் கடைசியில் வந்து பாதிப்பு வந்து பொதுமக்கள் அடைகிறாங்க. இப்போ நிறைய கேசஸ் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சும்மா இப்போ சுய உதவிக்குழு அப்படி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சீட்டு கம்பெனி நம்ம, ஏன்னா இதுதான் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாமே கூட எடுத்தோன்னே யாருமே பேங்க்குக்கெலாம் போக மாட்டாங்க, ஒரு சீட்டு போடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்பி, எல்லாம் சரிதான். ஆனால் சீட்டு போட்டவங்க நியாயமாகவே நடந்துட்டுருக்கவங்க திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன இது இருக்குது, அவங்க சம்மந்தமாக ஆதாரம் இருக்குது, அப்போ நீங்கள் ஏமாந்து போயிடுறீங்க. நிறைய எங்ககிட்ட சீட்டு கம்பெனிங்க ஏமாற்றுறதே கம்பெனின்னு இல்லை, தனி நபர்கள் சீட்டு பிடிச்சி ஏமாத்துறது, இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு. பெரிய வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து நல்லா ஆரம்பித்து நல்ல போர்டு வச்சு பக்காவாக பண்ணி அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், இது ரிசர்வ் வங்கியில் வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனமானு பார்க்கணும். பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் மட்டும்தான் முதலீடுகளை பெறவே முடியும், இல்லைனா முதலீடுகளை பெறவே முடியாது. அப்போ அவங்க வந்து ஒரு பதிவே செய்யாமல் முதலீடுகளை பெறுறாங்கன்னா அதுவே குற்றம். அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து முதலீடு செய்கிறதுங்கிறது அது என்ன சொல்லுது, தன்னுடைய பணத்தை நம்மளே கொண்டு போய் ஏதோ கடலில் கொட்டுற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு முதலீடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனம் பதிவு பெற்ற நிறுவனமா அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் அந்த வாய் வார்த்தைகளை மட்டும் நம்பக்கூடாது. நான் இப்போ என்னென்ன மாதிரி நிறுவனங்கள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ நிதி நிறுவனங்கள், இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி, நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த லேண்டாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில் அது எதுவுமே அவங்களால பண்ண முடிகிறது கிடையாது. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் பண்ணி அந்த மாதிரி கேசஸே திருச்சியில் மட்டுமே எங்கள் கிட்டே அஞ்சிருக்கு. இப்போ வந்து ரீசண்டாக மதுரையில் ஒரு பெரிய கேஸ் போட்டாங்க, நியோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு பணம் போட்டிங்கன்னா மாதம் மாதம் அதுக்கு 2% வட்டி அதை கேஷாக கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த எண்டில் வந்து நீங்கள் என்ன பணம் கொடுத்தீங்களோ அதையும் கொடுத்துட்டு ஒரு லேண்டும் கொடுப்பாங்க. கேட்கவே கோமாளித்தனமாக இருக்குது. ஆனால் இதை நம்பி படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணமுடையவர்கள், பணம் இல்லாதவர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்நாள் உழைப்பு அதோட பென்ஷன் அந்த பணத்தை கொண்டு போய் போடுறாங்க. இதை விட வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு கேஸு பிரணவ் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருச்சி மாவட்டத்தில் ஒரு நகைக்கடை இருந்தது, அதோடய பிரான்ச்சஸ் ஒரு 8 கடையில் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்காரு, அந்த காசை எடுத்து இங்கே போடுறாரு. ஏன் கேட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டது வட்டி கம்மி, இங்கே போட்டால் அதிகமாக வரும். அப்போ அவங்க இது எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்ததுன்னு அவங்க அப்படி பேசியிருக்காங்க அந்த மேனேஜர். அதனால்தான் அந்த மேனேஜரையும் குற்றவாளியாக சேர்த்து நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணோம். எப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், எங்களுக்கு வட்டி தொகை ஜாஸ்தி, உங்களுக்கு பேங்க்குக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி வேணால் பேசுவாங்க, ஆனால் நாம் வந்து ஒரு நிமிடம் நிதானித்து சிந்திக்க வேண்டும். இது எல்லாமே வந்து சாத்தியமா, எப்படி அவங்க வந்து இவ்வளோ வட்டி போடுவாங்க? ஒரு அரசாங்கம், மக்களுக்காக இயங்கும் ஒரு அரசாங்கமே அவ்வளோ வட்டி போட முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட நிதி நிறுவனங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாதான் அவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பாங்க, நமக்கு வந்து இவ்வளோ வட்டியை 1 லட்சம் 2 லட்சமாகவும் பண்ணுறது சாத்தியம் என்பதை மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும். ஸோ இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய பணத்தை தொலைத்து விடாதீர்கள், மோசடி நிதி நிறுவனங்களை தவிர்த்து விடுங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான பொருளாதார குற்றப்பிரிவு விஎஸ்பி வெள்ளி மாளிகை அதோடைய முதல் தளத்தில் இயங்கி வருது. பொதுமக்கள் எல்லாருமே இப்படியான நிறுவனங்கள் இயங்கும் தகவல் கிடைத்தால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ வருமுன் காப்போம் என்ற வகையில் நாங்கள் முன்னாடியே போய் அதை செக் பண்ணி சரியான முறையில் தான் இயங்குதா என்பதையும் பார்ப்போம் என்று தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு புதுகை பண்பலைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னா என்ன, என்னென்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, மக்களுக்கு வந்து என்ன மாதிரி பணிகள் அவங்களுக்கு செய்து அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, அதே போல் பொதுமக்களுக்கு வந்து தங்களுடைய பணத்தை இழக்காமல் நல்ல வழியில் செயல்படணுங்கிற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலையும் பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
நேயர்களே, இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு செயல்பாடுகள் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை பொருளாதார குற்றப்பிரிவு புதுக்கோட்டை திருச்சி பொறுப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் திருமதி டி கே லில்லி கிரேஸ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிகளும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.